ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
ஸ்ரீ சிவ மகாபுராணம் முதலாவதான வித்யேஸ்வர சம்ஹிதை அத்தியாயம் 13. முனிவர்கள் கேட்கிறார்கள், சூத முனிவரே, அறிஞர் பெருமக்கள் புண்ணிய உலகங்களை வெற்றி கொள்வது எந்த நல்லொழுக்கங்களை பின்பற்றுவதால் என்பதை எங்களுக்கு உடனே கூற வேண்டுகிறோம். சொர்க்கத்தை பெருவிக்கும் தர்ம நெறிகள் ஒழுக்கங்கள் எவை என்பதையும், நரகத் துன்பங்களை தரும் மரநெறியான ஆச்சாரங்கள் எவை என்பதையும் விளக்கமாக கூறுங்கள். சூத முனிவர் கூறுகிறார், நல்லொழுக்கங்களை விடாமல் கடைபிடித்து ஒழுகும் அந்தணனே உண்மையில் அந்தணன் என்று கூறிக்கொள்ளும் தகுதி படைத்தவன் ஆவான். வேதத்தை அத்தியனம் செய்து அதில் கூறப்பட்டுள்ள ஆச்சார அனுஷ்டானங்களை ஏற்று அதனை தவறாது கடைபிடித்து ஒழுகும் அந்தணன் விப்ரன் எனப்படுவான். நல்லொழுக்கம், வேதநெறிகள், சாஸ்திரங்கள் இவற்றில் ஏதாவது ஒன்றை மட்டும் கொண்டுள்ளவன் த்விஜன் எனப்படுகிறான். ஆச்சார அனுஷ்டானங்களை முற்றிலும் இன்றி சிறிதளவே ஏற்று நடப்பவன், சிறிதளவே வேதம் ஓதியவன், அரசாங்க பணியில் அதாவது புரோகிதர் மந்திரி முதலியனமாக இருப்பவன் இவர்களை க்ஷத்ரிய அந்தணன் என்பர். வேளாண்மையோ வாணிபமோ செய்து கொண்டு தன் ஆச்சார அனுஷ்டானங்களில் சிறிதளவே ஏற்று நடக்கும் அந்தணன் வைசிய அந்தணன் ஆவான். சொந்தமாக தானே வேளாண் தொழில் புரியும் அந்தணனை நான்காம் வர்ணத்து வேளாள அந்தணன் என்று அழைப்பர். பிறரது குற்றங்களையே காண்பவனும் பிறருக்கு துரோகம் செய்பவனுமான அந்தணனை சண்டாள பிராமணன் என்பர். இதேபோல் சத்திரியர்களிலும் உலகை காத்து பரிபாலிப்பவனை ராஜா என்பர். மற்றவர்களை அரசற்ற க்ஷத்திரியர்கள் ஆவார்கள் வைசியர்களிலும் தானியம் முதலவற்றையே வாங்கி விற்பவர்களையே வைசியர் என்று அழைப்பவர்கள். மற்றவர்களை வியாபாரிகள் என்பார்கள். அந்தணர்கள், க்ஷத்ரியர்கள், வைசியர்கள் ஆகிய மூவருக்கும் இதம் புரிபவனே உண்மையில் வேளாளன் ஆவான். கலப்பை பிடித்து உழுது பயிர் செய்பவனை உழவன் என்று அழைப்பர். பிறருக்கு சேவை புரிதல், சிற்பம் செய்தல், உழுதல் ஆகியவற்றை தவிர வேறு தொழில் செய்பவனை கொள்ளைக்காரன் என்று அழைப்பர். இந்நான்கு வர்ணத்தவரும் விடிவோரையில் எழுந்திருந்து கிழக்கு முகமாக நின்று கொண்டு முதலில் தெய்வத்தையும் பின் அறம் பொருள் ஆகியவற்றை பெறுவதற்காக மேற்கொள்ள வேண்டிய முயற்சி, வரவு செலவு ஆகியவற்றை பற்றியும் சிந்திக்க வேண்டும். இரவின் கடைசி ஜாமத்திற்கு உஷற்காலம் அதாவது விடிவெறிக்காலம் என்று பெயர், விடியற்காலம் என்று பெயர். அந்த ஜாமத்தில் அதாவது விடியற்காலத்தில் நடுப்பகுதி வேளையை சந்தி என்பர். அந்தணன் அவ்வேளையில் எழுந்திருந்து வீட்டிற்கு வெளியே சென்று மற்றவர்கள் காணாதவாறு தன் உடலை மறைத்துக் கொண்டு வடக்கு நோக்கி அமர்ந்து காலைக்கடன்களை முடிக்க வேண்டும். வடக்கு நோக்கி அமர வாய்ப்பு இல்லை எனில் மற்ற திசைகளை நோக்கி அமரலாம். நீர்நிலைகள், தீ, அந்தணன் மற்றும் திருக்கோயில்களுக்கு எதிரிலோ சூரியனை நோக்கியோ அமரக்கூடாது. நீர்நிலைகளில் இருந்து நீரை தனியே எடுத்துக்கொண்டு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். கோயில் திருக்குளங்கள், பித்ருக்களுக்கான நீர்நிலைகளில் இறங்காமல் வேறு நீர் கொண்டு சுத்தி செய்து கொள்ளலாம். 7, 5 அல்லது 3 முறையாவது மண்ணினால் சுத்தி செய்து கொள்ள வேண்டும். கத்தரிக்காய் அளவு மண்ணெடுத்து பால்குறியை சுத்தி செய்து கொள்ள வேண்டும். எருவாயை கழுவ ஓர் உள்ளங்கை அளவு மண்ணெடுத்துக் கொள்ள வேண்டும். எருவாயையும் பால்குறியையும் சுத்தம் செய்து கொண்டு வேறிடம் சென்று கை கால்களை கழுவிக்கொண்டு 8 முறை வாய் கொப்பளிக்க வேண்டும். பாலமரம், வேளாமரம் ஆகியவற்றின் குச்சியினால் நீர்நிலைக்கு வெளியில் பல் துளக்க வேண்டும். பல் துளக்க ஆழ்காட்டு விரலை உபயோகிக்க கூடாது. இதுதான் பல் துளக்கும் முறை. பின்பு நீர் தேவதையான வருணனை வணங்கி அகமர்ஷண சூக்தத்தை ஜபித்துக் கொண்டே நீர்நிலையில் ஸ்நானம் செய்ய வேண்டும். கழுத்தளவோ இடுப்பளவோ மூழ்கி நீராட முடியவில்லை எனில் முழந்தாள் அளவு நீரில் நின்று கொண்டு நீரை எடுத்து தன் உடல் மேல் விட்டுக் கொண்டு மந்திரங்கள் ஜபித்த வண்ணம் நீராட வேண்டும். விஷயம் அறிந்தவர்கள் நீராடுவதன் ஒரு பகுதியாக தேவதைகளை குறித்து தர்ப்பணங்கள் செய்து பின் நீராடுவர். பின்பு நல்ல தூய வெளுத்த ஆடையை பஞ்சகச்சமாக அணிய வேண்டும். சந்தியாமந்தர் முதலிய அனைத்து வைதிக கர்மங்களிலும் உத்தரியம் என்கிற மேலாடை தேவைப்படுவதால் அதை அவசியம் அணிய வேண்டும். நதி முதலிய நீர்நிலைகளில் நீராடிய பின் நீராடி கலந்த ஆடைகளை அங்கேயே துவைக்க கூடாது. நனைந்த ஆடைகளை படியில் வைத்த பெருங்கிணற்றிற்கோ சிறு கிணற்றிற்கோ அல்லது வீட்டிற்கோ எடுத்து சென்று கல்லின் மேலோ மரக்கட்டை மேலோ அடித்து துவைத்து நன்கு அலசி பிழிய வேண்டும். துணியை பிழியும் போது விடும் தண்ணீர் நம் குலத்திலோ கோத்திரத்திலோ பிறந்து பிள்ளையில்லாமல் மரித்தவர்களான பிதிருதேவதைகளின் திருப்திக்காக ஆகிறது. இதை கருட புராணம் சொல்லும் பொழுது ஏகே சாஸ்மத் குலே ஜாதாக அபுத்ரா கோத்ரினோ மிருதா தே கிரகணந்து மயா தத்தம் வஸ்திர நிஷ்பீடனோதகம் என்று அவர்கள் என்ன செய்வன் தற்காலம் இதை அதிகாதவர்களெல்லாம் தங்கள் கால்களிலேயே பிழிந்து கொள்கிறார்கள். இதனால்தான் கால்களில் தோல் தொடர்புள்ள நோய்களான எக்ஸிமா முதலிய வருகிறது என்கிற குறிப்பையும் இங்கே சொல்லுகிறார்கள். இதன்பின் பஸ்மஜாபாலி உபரிடத்தில் கூறியுள்ள அக்னிருதி என்கிற மந்திரங்களை கூறிக்கொண்டே விபூதியை எடுத்து குழைத்து 3 பட்டைகளாக அதாவது திரிபுண்டமாக நெற்றியில் இட்டுக் கொள்ள வேண்டும். மானஸ்தோகே என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை கூறிய விபூதியை கையில் எடுத்துக்கொண்டு அக்னிர்தி என்று சொல்லக்கூடிய மந்திரத்தாலே விபூதியை நீரினாலே புரோக்ஷித்து சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபிரம்ம மந்திரங்களை கூறி குழைத்துக் கொண்டு பிரியாயுஷம் ஜமதக்னே என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லிக் கொண்டு தலை நெற்றி மார்பு கழுத்திலும் திரியம்பகம் யஜாமகே என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லிக் கொண்டு இரு தோள் பட்டைகள் முழங்கைகள் மணிக்கழுட்டு மணிக்கட்டுகள் வயிறு ஆகிய இடங்களிலும் மூன்று பட்டைகளாக விபூதியை அணிய வேண்டும். இம்முறையை கடைபிடிக்காவிடில் அல்லது திருநீர் எடுக்கும் முன்பே அது நீரில் விழுமாகில் அவ்வாறு செய்பவன் நரகத்தை அடைவான். ஆபோஹிட்டா முதலிய ருக்குகளால் பாவம் நசிக்க நீரை தரையில் புரோட்சித்துக் கொண்டு எக்ஷக்ஷயாய ஜென்மத என்கிற மந்திரத்தினால் காலின் மேல் நீரை தெளித்துக் கொள்க. இதுவே சந்தியாவந்தனத்தில் செய்யப்படும் புரோட்சணம் ஆகும். ஆபோஹிட்டா என்னும் மந்திரத்தில் மூன்று ருக்குகள் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலும் காயத்ரி சந்தத்தின் மூன்று மூன்று சரணங்கள் உள்ளன. இதில் முதல் ருக்கின் மூன்று சரணங்களையும் சொல்லிக் கொண்டு கால்கள் தலை மார்பில் நீரை தெளித்துக் கொள்க. இரண்டாவது ருக்கின் மூன்று சரணங்களை கூறி தலை மார்பு கால்களில் நீரை தெளித்துக் கொள்க. பின் மூன்றாவது ருக்கின் மூன்று சரணங்களை கூறி மார்பு கால்கள் தலையில் நீரினால் புரோட்சித்துக் கொள்க. இதை பெரியோர்கள் மந்திரஸ்நானம் என்பர். தூய்மையற்ற பொருளை தீண்டிய போதோ உடல்நிலை சரியில்லாத போதோ அரசனையோ அரசையோ கொண்டு பயம் வந்த போதோ பிரயாணம் போகும் போதோ நீர் கிடைக்காத போதோ மந்திரஸ்நானம் செய்யலாம். காலையில் சூரியஸ்ய மாமன்னிஷ்ச என்கிற சூரிய அனுபாகத்தினாலும் மாலையில் அக்னிஷ்ச மாமன்னிஷ்ச என்கிற அக்னி அனுபாகத்தினாலும் ஜலத்தை ஆசமனம் செய்து பின் தன் தலையில் புரோட்சணம் செய்து கொள்க. மாத்தியான்மிக வேளையில் ஆபப்புனந்தி என்கின்ற மந்திரத்தால் ஒருமுறை ஆசமனம் செய்து பின் தலையில் புரோட்சித்துக் கொள்ள வேண்டும். காலை சந்தியாவந்தனத்தின் போது காயத்ரி மகாமந்திரம் ஜபித்தவன் சூரியனை குறித்து மேல் நோக்கி மூன்று முறை அர்க்யம் தர வேண்டும். மாத்தியான்மிக சமயத்தில் காயத்ரி மந்திரம் கூறி சூரியனை குறித்து ஒரு அர்க்யம் தர வேண்டும். பின்பு சாயங்காலம் மேற்கு நோக்கி இருந்து காயத்ரி மந்திரத்தினால் கீழ் நோக்கி ஒரு முறை அர்க்யம் தர வேண்டும். காலையிலும் மாத்தியான்மிகத்திலும் இரு கைகளையும் குவித்துக் கொண்டு அஞ்சலியில் நீரை நிரப்பிக் கொண்டு விரல்களின் நுனி வழியாக சூரியனுக்கு அர்க்யம் தர வேண்டும். பின்பு விரல்களின் இடைவெளி வழியாக சூரியனை பார்த்துவிட்டு தனக்குத்தானே பலம் வந்து அதாவது ஆத்ம பிரதட்சிணம் செய்து ஆச்சமனம் செய்யவும். மாலையில் சூரியன் அஸ்தமிப்பதற்கு இரண்டு மணி நேரம் முன்பு செய்யும் சந்தியாவந்தனம் பயனற்றதாகும். ஏனெனில் அது சாயங்கால சந்தியாவந்தன சமயமில்லை. உரிய நேரத்திலேயே சந்தியாவந்தனம் செய்யப்பட வேண்டும் என்பதே சாஸ்திர முறை. இதை தேவி பாகவதம் சொல்லும் பொழுது காலை சந்தியாவந்தனம் சூரியன் உதிக்கும் முன் நட்சத்திரங்கள் உள்ள போதே செய்ய வேண்டும். மாத்தியான்மிகம் சூரியன் நடுவீச்சு வேளையில் இருக்க செய்ய வேண்டும். மாலை சந்தியாவந்தனம் சூரியன் மலைவாயில் விழுவதற்கு முன் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். சந்தியாவந்தனம் செய்யாமலேயே அந்த நாள் கழியுமானால் ஒவ்வொரு வேளைக்காகவும் பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சந்தியா காலத்திற்காகவும் தினமும் செய்ய வேண்டியதற்கு அதிகமாக நூறு காயத்ரி ஜபம் செய்ய வேண்டும். நித்திய கர்மானுஷ்டானங்கள் செய்யாது பத்து தினங்கள் கழியுமேயானால் அதற்கு கழுவாயாக ஒரு லட்சம் காயத்ரி ஜபம் செய்ய வேண்டும். ஒரு மாதம் நித்திய கர்மானுஷ்டானம் செய்யாதுவிடின் திரும்பவும் உபநயனம் செய்து கொள்ள வேண்டும். நமது காரியங்கள் நிறைவு பெறும் பொருட்டு பரமசிவன் பார்வதி முருகன் ஸ்ரீ நாராயணர் பிரம்மதேவர் சந்திரன் யமதர்மராஜன் மற்றும் உள்ள தேவதைகளுக்கும் தூர்மையான நீரினால் தர்ப்பணம் செய்ய வேண்டும். செய்வதை பிரம்மார்ப்பணமாக செய்து முடித்து பின் ஆச்சமனம் செய்ய வேண்டும். நீர்நிலையின் தென்கரையில் புகழ் வாய்ந்த உயர்ந்த மடத்திலோ சான்றோர்களது சமாதியிலோ தேவாலயங்களிலோ வீட்டிலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நிச்சயித்த இடத்திலோ நிலையான உறுதியான இருக்கை அமைத்துக் கொண்டு அதில் சுகாசனத்தில் அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி அனைத்து தெய்வங்களையும் வணங்கி முதலில் பிரணவமான ஓங்காரத்தை ஜபித்து அதன் பின் காயத்ரி மகாமந்திரத்தை ஜபிக்க வேண்டும். பிரணவத்தை ஜபிக்கும் போது அகாரம் உகாரம் அகாரம் என்னும் மூன்று எழுத்துக்களும் ஜீவனையும் பிரம்மத்தையும் ஒன்று சேர்க்கிறது என்பதை நினைவில் கொண்டு ஜபிக்க வேண்டும். அதாவது ஜீவ பிரம்ம ஐக்கியமே ஓங்கார ஜபம். மேலும் ஜபகாலத்தில் ஸ்வயம் பிரகமாசமான சின்னய ரூபரான மூலகங்களையும் படைக்கும் பிரம்மதேவர் காத்தருளும் ஸ்ரீ நாராயணன் கரந்தருளும் பரமசிவன் இவர்களையே உபாசிக்கிறோம். பிரம்மஸ்வரூபமாக விளங்கும் இந்த ஓங்காரமான பிரணவம் நம்முடைய செயல் புலன்கள் மற்றும் அறிவு புலன்களின் செயற்பாடுகளையும் மனதின் செயல்பாடுகளையும் புக்தி சக்தியையும் போகமோட்சங்களையும் அளிக்கவல்ல தர்மம் மற்றும் ஞானத்தின் பக்கமே நம்மை ஈர்க்கட்டும் என்கிற நினைவை இருக்க வேண்டும். பிரணவத்தின் இவ்வர்த்தத்தை புத்தியில் சிந்தித்தவாறு ஜபம் செய்பவன் நிச்சயம் பிரம்மத்தை அடைகிறான். முடியவில்லை எனில் பொருள் தெரியாமலும் பிரணவத்தை ஜபம் தினமும் ஜபிக்கலாம். இதனால் அந்தணன் என்கிற சொல் பொருள் உடையதாக ஆகிறது. அந்தணன் என்கிற நிலை சித்திப்பதற்காக தினமும் காலையில் அவன் ஆயிரம் முறை காயத்ரி மகாமந்திரத்தை ஜபித்தல் வேண்டும். நடுப்பகலில் மாத்தியான்மிக காலத்தில் நூறு முறையும் மாலை சந்தியாவந்தனத்தில் 28 முறையும் ஜபிக்க வேண்டும் என்பது நியதி. மற்ற வர்ணத்தவர்களான க்ஷத்திரியர்களும் வைசியர்களும் சந்தியாவந்தனத்தின் போது மூன்று வேளையிலும் முடிந்தவரை காயத்ரி ஜபம் செய்தால் போதுமானது. இம்மனித உடலில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், ஆக்ஞை, சகஸ்ராரம் என ஆறு சக்கரங்கள் உள்ளன. இதில் மூலாதாரம் தொடங்கி சகஸ்ராரம் வரையிலான இந்த ஆறு இடங்களிலும் முறையே வித்யேஸ்வரர், பிரம்மா, விஷ்ணு, ஈஸ்வரன், ஜீவாத்மா, பரமேஸ்வரர் என்பவர்கள் உள்ளனர். இவர்கள் அனைவரும் ஒரே பிரம்மன்தான் என்கிற ஒருமைப்பாட்டை நிச்சயித்துக் கொண்டு அந்த பிரம்ம தத்துவமும் நானேதான் என்கிற பாவனையில் ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் சோகம் அது நான் தான் என்று ஜபித்தல் வேண்டும். அது வித்யேஸ்வரர் முதலியவர்களை பிரம்மரந்திரம் முதலியவற்றிலும் இவ்வுடலின் வெளியிலும் உள்ளதாக தியானிக்க வேண்டும். பிரகிருதியின் விகாரமான மகத்தத்துவத்திலிருந்து ஐம்பெரும் பூதங்களின் தத்துவங்களினால் ஆக்கப்பட்டது இவ்வுடல். இவ்வாறான ஆயிரக்கணக்கான உடல்களின் ஜீவனையும் அஜபாகாயத்ரியின் ஜபத்தினால் முறையே ஒவ்வொன்றாக மெதுவாக கடத்தி வைத்து பரமாத்மாவில் இணைக்க வேண்டும். இதுதான் இப்போது கூறிய ஜபத்தின் தத்துவம். 100 அல்லது 28 முறை ஜபிப்பதால் அத்தனை உடல்கள் தான் தாண்டப்படுகிறது. இவ்வாறு செய்யப்படும் மந்திர ஜபமே முதலிலிருந்து செய்யப்படும் உண்மையான ஜபமுறை என்று தெரிக. 1000 முறை ஜபிப்பது பிரம்மலோகத்தை அளிப்பது, 100 முறை ஜபிப்பது இந்திரனது பதவியை தருவது. அந்தணர்களை தவிர மற்றவர்கள் தங்களை காத்துக் கொள்வதற்காக செய்யப்படும் குறைந்த அளவான ஜபம் அவர்களுக்கு அந்தண குலத்தில் பிறவியை தருகிறது. தினமும் முன் கூறியபடி ஜபத்தை செய்து சூரிய உபஸ்தானம் செய்ய வேண்டும். 1200000 காயத்ரியை ஜபித்தவன் பூர்ணமான அந்தணன் ஆகிறான். குறைந்தது 100000 முறையாவது காயத்ரியை ஜபிக்காத அந்தணனை வைதிக கர்மங்களில் சேர்க்கக்கூடாது. 70 வயது வரை நியமத்தோடு காரியங்களை செய்ய வேண்டும். அதன் பின் வீடு வாசல்களை துறந்து துறவரம் ஏற்க வேண்டும். பரிபிராஜகனான சன்னியாசி தினமும் காலையில் 12000 பிரணவ ஜபம் செய்ய வேண்டும். ஒரு நாள் தவறினாலும் மறுநாள் அதற்குமாக சேர்த்து 2 மடங்காக அதாவது 24000 பிரணவ ஜபம் செய்ய வேண்டும். தினமும் தவறாது செய்ய முயற்சி ஏற்க வேண்டும். தொடர்ந்து 1 மாதம் செய்ய தவறினால் 1.5 லட்சம் ஜபம் செய்து அதற்கான கழுவாகி செய்ய வேண்டும். இதற்கும் அதிகமான காலம் தவறுமேயானால் மறுபடியும் குருவிடமிருந்து துறவரம் பெற வேண்டும். இப்படி செய்வதால் தோஷம் நிவர்த்தியாகிறது. இல்லையேல் அவன் ரௌரவம் என்னும் நரகம் புகுவான். பயனில் விருப்பமுடைய இல்லறத்தானான அந்தணன் அறத்தையும் பொருளையும் பெற முயற்சி மேற்கொள்ள வேண்டும். முக்தி பெற விரும்பும் அந்தணன் ஞானத்தையே அபியசிக்க வேண்டும். அறத்தினால் பொருட்செல்வம், பொருட்செல்வத்தால் இன்பமும் போகமும் எளிதாகிறது. போகத்தின் முடிவில் வைராக்கியம் கிட்டுகிறது. அறத்தின் வழியே பெற்ற செல்வத்தால் பெறலாகும் போகம் நிச்சயமாக என்றோ ஒரு நாள் வைராக்கியத்தை தரும். அறவழி விடுத்து மறவழியில் சம்பாதித்த செல்வத்தால் பெறும் போகம் மேலும் மேலும் அதிலேயே ஈடுபாடு கொள்ளச் செய்யும். மனிதன் அறத்தினால் செல்வம் பெறுகிறான், தவத்தினால் திவ்யமான நிலை கிட்டுகிறது. விருப்பங்களை தியாகம் செய்பவனது மனம் தூய்மை பெறுகிறது. மன தூய்மையால் அகங்கண் திறந்து ஞானம் உதிக்கிறது என்பதில் ஐயமும் உண்டோ? கிருதயுகமான சத்திய யுகத்தில் தவத்தையே உயர்ந்ததாக கூறுவர். ஆனால் கலியுகத்தில் பொருட்செல்வத்தால் செய்யப்படும் தான தர்மமே உயர்ந்ததாக கருதப்படுகிறது. கிருதயுகத்தில் தியானத்தினால், திரேதாயுகத்தில் தவத்தினால், துவாபர யுகத்தில் வேள்வி செய்வதனால் ஞானம் ஏற்படுகிறது. ஆனால் கலியுகத்தில் பகவானது திரு உருவமான விக்கிரகத்தை பூஜிப்பதினாலேயே ஞானம் பெறலாகிறது. அதர்மம் துன்பமயமானது, தர்மம் அதாவது அறமோ இன்பமயமானது. அதர்மத்தினால் மனிதன் துன்பம் பெறுகிறான், தர்மத்தினால் இன்பமும் மென்மையும் பெறுகிறான். தீயொழிக்கும் துன்பம் அழிப்பது, நல்லொழுக்கம் இன்பம் பயப்பது. ஆகவே போகமும் மோட்சமும் பெற தர்மத்தையே சம்பாதிக்க வேண்டும். குறைந்தது 4 பேர்களாவது அடங்கிய குடும்பத்தனனான அந்தணனுக்கு 100 வருடம் வரை குடும்பத்தை போஷிப்பதற்கான பொருள்களை தானபலிப்பது பிரம்மலோகத்தையே பெறச் செய்கிறது. 1000 சாந்திராயண விரதம் அனுஷ்டிப்பது பிரம்மலோகத்தையே தருவதாக கருதப்படுகிறது. இந்த சாந்திராயண விரதம் என்றால் என்ன என்பதை மனுதர்ம சாஸ்திரம் கூறுகிறது. ஏகைகம் ஹாசகேத் பிண்டம் கிருஷ்ண சுக்லேச வர்தயேத் உபஸ்பிருஷன் திருஷவணம் ஏதத் சாந்திராயணம் ஸ்மிருதம். காலை, நடுப்பகல், மாலை என 3 வேளைகளிலும் நீராடி பௌர்ணமி தினம் 15 பிடி அன்னம் ஏற்று பின் தேய்பிறை முதல் நாளிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு பிடி அன்னத்தை குறைத்துக் கொண்டே வந்தால் சதுர்த்திசி என்று 1 பிடி அன்னம் ஏற்குமாறு வரும். அமாவாசை என்று உபவாசம் இருந்து வளர்பிறை முதல் நாள் தொடங்கி ஒவ்வொரு பிடியாக அதிகரித்து பௌர்ணமி தினத்தன்று 12 பிடி அன்னம் ஏற்பது. இவ்வாறு அனுஷ்டிப்பதற்கு சாந்திராயண விரதம் என்ற பெயர். க்ஷத்திரியன் ஒருவன் 1000 குடும்பங்களுக்கு வாழ்க்கைக்கான வசதிகளோடு தங்கியிருக்க இடமும் தருவானேயானால் அவனது புண்ணிய செயல் அவனை இந்திரலோகத்துக்கு இட்டுச் செல்லும். 10000 குடும்பங்களுக்கு தங்க இடம் தந்தால் அது பிரம்மலோகத்தை தரும். கொடையாளி எந்த தெய்வத்திற்கு எதிரே தானம் தருகிறானோ, அதாவது தான் அடிக்கும் தானத்தின் வாயிலாக எந்த ஒரு தெய்வத்தை திருப்தி செய்ய நினைத்து தானம் செய்கிறானோ அவனுக்கு அந்த தெய்வத்தின் உலகம் கிடைக்கிறது என்பது வேதம் அறிந்த உத்தமர்கள் அறிந்ததே. பணமில்லாத வறியவன் தவம் செய்தலே போதுமானது. ஏனெனில் தவமும் புண்ணிய நதிகளில் நீராடுதலும் குறைவற்ற சுகத்தை தருகிறது. அதனால் அவன் இன்பம் அனுபவிக்கிறான். இனி நியாயமான அறவழியில் செல்வம் சம்பாதிக்கும் வழியை கூறுகிறேன். அந்தணன் பொறுமையாக இருந்து தூய்மையான அறவழியில் வரும் தானத்தை பெறுதல், வேள்விகள் செய்வித்தல் ஆகியன வாயிலாக பணம் திரட்டலாம். இதற்காக அவன் தன் ஏழ்மையை காட்டிக்கொள்ளக் கூடாது. மேலும் மிகுந்த துன்பம் தரும் கர்மங்களையும் செய்யக்கூடாது. க்ஷத்திரியன் தன் தோழ் வலிமையால், அதாவது போர் செய்து நாட்டை விரிவுபடுத்துவதால் தனம் திரட்டலாம். வைசியன் உழுது பயிரிடுவதாலும் பசுக்களை காத்தலாலும் பணம் பெறலாம். அறவழியில் பெற்ற பணத்தால் தானம் செய்ய செய்பவனுக்கு ஞானம் சித்தி பெறுகிறது. ஞான சித்தி பெறுவதால் அனைவருக்கும் குருவருடும் மோட்சமான திருவருடும் சுலபமாகிறது. முக்தியினால் நானே பிரம்மம் என்கிற சுரூப சக்தி கிடைக்கிறது. அதனால் உலகியலிலிருந்து விடுதலை பெற்ற முக்தனான ஜீவன் பரமானந்தத்தை அனுபவிக்கிறான். இல்லறத்தான் பணமோ தானியமோ எது வேண்டுமானாலும் தானம் செய்யலாம். நீர் வேட்கை தனிய நீரும், பசிக்கொடுமை என்னும் நோய் தீர உணவும் அளிக்கலாம். வயல் தானியம் வெறுஞ்சோறு போன்றவைகளையும், கடித்துண்ணம் பட்சணங்கள் மென்று சாப்பிடும் அன்னம், நக்கிச் சாப்பிடும் லேகியம், உறிஞ்சி சாப்பிடும் பாயசம் போன்ற நால்வகை உணவுகளையும் தானம் அளிக்க வேண்டும். எவன் அளித்த உணவை சாப்பிட்டு விட்டு பகவத் கதைகளை கேட்டந்தலிய நற்காரியங்களை எத்துணை நேரம் சாப்பிட்டவன் செய்வானோ, அத்துணை நேரத்தின் பாதி புண்ணியம் உணவு அளித்தவனை சார்ந்து விடுகிறது என்பது சர்வ நிச்சயம். தானம் பெற்றவன் தான் தானம் பெற்ற பொருளை பிறருக்கு பகிர்ந்து அளிப்பது மற்றும் தவம் செய்வது ஆகியனவற்றால் தானம் பெற்றதால் வரும் பாவத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும். இல்லையேல் அவன் ரௌரவம் என்னும் நரகத்தில் விழ நேரிடும். ஒவ்வொருவனும் தன் சொத்தை தர்மத்திற்கு, சொத்தை பெருக்கிக் கொள்வதற்கு, தன் சொந்த உபயோகத்திற்கு என மூன்றாக பிரித்துக் கொள்ள வேண்டும். நித்தியம், நைமித்திகம், காமியம் என்கின்ற மூன்று கர்மங்களையும் தர்மத்திற்கென்ற ஒதுக்கி வைத்துள்ள சொத்திலிருந்து செய்ய வேண்டும். சொத்தை பெருக்குவதற்கென்று தனிப்படுத்தியுள்ள பாகத்திலிருந்து வியாபாரம் முதலியன செய்து தன் கைப்பொருளை மேலும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். தன் சொந்த உபயோகத்திற்கென வைத்துள்ள தனத்தின் மூலம் தனக்கு நன்மை விளைவிக்கும் அளவு சாஸ்திரங்களில் கூறியுள்ளபடி தூய்மையான போகங்களை, இன்பங்களை அனுபவிக்கலாம். வயலில் விளைந்த விளைச்சல் இருந்து பெற்ற பணத்தில் பத்தில் ஒரு பங்கு தானம் செய்ய வேண்டும். இதனால் நம் பாவங்கள் தூய்மை பெறுகிறது. பாக்கியுள்ள ஒன்பது பங்கில் தர்மம், பொருளீட்டுதல், இன்பம் நுகர்தல் ஆகியன செய்ய வேண்டும். இல்லையேல் ரௌரவ நரகம் பெறுவான். அவன் புத்தி தீயதாகும், வயல்கள் பாழடையும். சொத்தை பெருக்குவதற்கென்று ஒதுக்கியதில் வியாபாரம் முதலியன செய்து அதனால் பெற்ற செல்வத்தில் ஆறில் ஒரு பங்கு தானம் செய்ய வேண்டும். அறிவாளி கட்டாயம் அவ்வாறு செய்வான். அறிஞனா இருப்பவன் பிறரது குற்றங்களை விமர்சிக்க மாட்டான். அந்தணர்கள் ஏதோ தவறுதலாக கூட பிறரை பற்றி கேட்ட அல்லது கண்ட குற்றங்களை வெளியில் கூறக்கூடாது. பிறர் மனம் புண்படும்படியாகவோ கோபம் வருமாறோ பேசக்கூடாது. செல்வம் பெற தினமும் காலை மாலைகளில் அக்னிஹோத்திரம் செய்ய வேண்டும். இருவேளைகளிலும் அக்னிஹோத்திரம் செய்ய இயலாதவன் ஒருவேளையாவது சூரியன் அக்னி இவர்களை குறித்து முறைப்படி ஆகுதி தந்து அவர்களை திருப்தி செய்ய சேவிக்க வேண்டும். அரிசி, யவம் எனும் தானியம், நெய், பழம், கிழங்கு, வெந்த சோறு அதாவது ஹபிஸ் ஆகியன கொண்டு முறைப்படி ஸ்தாலி பாகம் செய்து சக்திக்கு உகந்தவாறு முறைப்படி சூரியன் அக்னி இவர்களுக்காவது அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஹபிஸ் கிடைக்கவில்லையில் பிரதான ஹோமத்தையாவது நெல்லினால் செய்ய வேண்டும். எப்பொழுதும் காப்பாற்றப்பட்டு வரும் அக்னியை அறிஞர்கள் நிலைத்தது என்று அழைப்பர். இல்லையேல் மாலையில் சூரியனை குறித்து வணங்கி மந்திரத்தையாவது ஜபிக்க வேண்டும். ஆன்ம அறிவு பெற துடிப்பவனும் செல்வம் வேண்டுபவனும் இம்மாதிரி முறைப்படி உபாசனை செய்ய வேண்டும். எப்பொழுதும் பிரம்ம யஜ்ஞமான வேதம் ஓதுவது, தேவதாராதனம் செய்வது, தினமும் அக்னியை உபாசிப்பது, குருவிற்கு பூஜனை புரிவதில் ஈடுபாடு கொள்வது, அந்தணர்களை தானமளிப்பதன் மூலம் திருப்தி பெறச் செய்வது ஆகியவற்றை செய்பவர்கள் சொர்க்கலோகத்தை பெறுகிறார்கள்.